நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஸ்திரமாக இருப்பதற்கு வேதத்தில் அவசியமான பல சத்தியங்களை, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான பல சத்தியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில் நாம் இரட்சிப்பை குறித்து பார்த்தோம், ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தோம், அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம், அது மாத்திரமல்ல சபை குறித்து பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு காரியமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் சித்தமான நாளை தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை என்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால் அதை பல மாதங்கள் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. காரணம், வேதம் முழுவதும் ஒவ்வொரு வசனங்களிலும் வசனத்தை குறித்த பல காரியங்கள் நமக்கு உண்டு. குறிப்பாய் 119 சங்கீதத்திலே 116 வசனங்கள் இருக்கிறது. 116 வசனங்களும் வேத வசனங்களை குறித்தே பேசுகிறது. அந்த 176 வசனங்கள், 119 சங்கீதத்தில் இருக்கிற 176 வசனங்கள், அந்த 176 வசனங்களும் ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் பேசுகிறது. ஆகையினாலே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்பொழுதும் இதனுடைய காரியத்தை இன்றைக்கி எல்லாம் இதில் நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதை நம்ம வந்து இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை, நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஒரே டாபிக்லே போக முடியாது. உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள், உங்களுடைய விசுவாசத்தை வாஞ்சையை தூண்டிவிடும்படியாக சில காரியத்தை நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நீங்கள் அதிலே நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் வளர பண்ணுவார். எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை குறித்து தன் வாயினாலே சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை குறித்து அவராகவே சொன்னதான ஒரு வார்த்தை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்து தம்முடைய வேத வார்த்தைகளை குறித்து இந்த இடத்தில் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளேனார். வேத வாக்கியத்தின் ஆசீர்வாதம், வேத வாக்கியத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதன் பல காரியங்களை நான் நாளை தினத்தில் அதை குறித்து நான் இதன் தொடர்ச்சியை பேசுவேன். இதிலே பிரதானமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை வேத வாக்கியங்களின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது வசனத்தின் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். வேத வாக்கியங்கள், அப்போ வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு வேத வசனங்களை வாசிக்கிறவர்கள் உண்டு, தியானிக்கிறவர்கள் உண்டு, ஆராய்கிறவர்கள் உண்டு, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க சொல்றார். அதன் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். நான் கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது நான் சொன்னேன், யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. அப்படியே தொடர்ச்சியாய் சொல்லி கொண்டு வந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளியானது இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அப்படியே வரிசையை கொடுத்துட்டே வர்றார். கடைசியில் அந்த வார்த்தையை குறித்து யோவான் அழக எழுதுறாரு, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தேவனுடைய வார்த்தை, அவரே மாம்சமாக இந்த உலகத்தில் நமக்கு நடுவிலே அவர் வெளிப்பட்டார். சரி, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகிறாரே, அவருடைய காரியம் எப்படிப்பட்டது? அவர்தான் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளினார். ஏன்னா அவரே தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அவரை குறித்த அறிவை நமக்கு கொடுக்கின்றது. சரி, அவருடைய வாழ்க்கையிலே இதை நமக்கு ஆலோசனையாய் நமக்கு சொல்லுகிறாரே, அவருடைய காரியம் என்ன? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், இதில் பார்க்கும் பொழுது 42வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், அவருடைய 12 வயதாவது காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இங்கே நான் முக்கியமான சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 46வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் ஏன் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று சொல்லி கேட்கிறார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? பிதாவுக்கு அடுத்த காரியம், பிதாவுக்கு அடுத்த காரியம் என்று அவர் எதை சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தையை ஆராய்வதைத்தான் சொல்லுகிறார். அவருக்கு 12 வயதாக இருந்த பொழுது அவருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பும் மரியாளும் அவர்கள் குடும்பமாக தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு பண்டிகைக்காக புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வந்து அவர்கள் பண்டிகை முடித்து திரும்பி போகும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமிலேயே அவர் இருந்து விடுகிறார். அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள். பின்பு திரும்பவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். 2 நாள் ஆச்சு. பின்பு அவர்கள் எருசலேம் முழுவதையும் தேடினார்கள். 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு பின்புதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவாலயத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். தேவாலயத்தில் வந்து பார்க்கும் பொழுது 3 நாளைக்கு பின்புதான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். அவர் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இங்கே அவர் பிரசங்கம் எல்லாம் பண்ணலை. நான் தான் தேவனுடைய வார்த்தை, நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. வந்து உட்கார்ந்து கொண்டு போதகர் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுகிறதை அவர் கேட்டார். புரிதலா? இவர் ஒன்று டீச் பண்ணலை. இவர், நான் தான் தேவனுடைய வார்த்தை, நான் தான் தேவகுமாரன், நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லி அங்கெல்லாம் பேசல. அவர் வந்து உட்கார்ந்து அந்த போதகர்கள், வேதத்திலே கற்று தெரிந்த அந்த போதகர்கள் பேசுகிறதை, தேவனுடைய வார்த்தையான இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டார். அவர்களை வினாவவும் கண்டார்களாம். அவர்களிடத்துல பல கேள்விகளையும் எழுப்பி அவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் விவாதிக்கிறதையும், அதை குறித்து பல கேள்விகளை கேட்டு அறிகிறதையும் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதுலே அந்த 12 வயதிலே அவர் காட்டின ஆர்வத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர் அந்த 12 வயதிலே வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு அவர் காட்டின ஆர்வம்தான் பிற்காலத்திலே அவர் எந்த சூழ்நிலையிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலேயே அவர் எல்லாவற்றையும் செய்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல போனால் நிறைய சம்பவத்தை சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட சம்பவங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள இந்த வேத அறிவும் அவருடைய வேதத்தினால் அவர் எந்த அளவுக்கு நிறைந்திருந்தார் என்பதையும் பார்க்க முடியும். பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்.
பிசாசு அடுத்து சொல்லுகிறான், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் அந்த மலையின் மேலிருந்து தாழ குதியும், அப்பொழுது தேவ தூதர் வந்து உம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ வசனத்தில் அவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைந்தவராய் இருப்பார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் வசனத்தை பயன்படுத்தியே அவருடைய வாழ்க்கை இருந்தது. சோதனையின் நேரத்தில் வேத வசனங்கள் தான் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. வேத பாரகர்கள் பரிசெயர்கள் அவரை குற்றப்படுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தின் மூலமாகவே அவர்கள் வாயை அடைத்தார். தேவனுடைய வார்த்தை, அவரே தேவனுடைய வார்த்தை வசனத்தில் அவர் நிறைந்திருந்து அவர் ஊழியம் முழுவதும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் தேவனுடைய வசனத்தின் நிறைவேறுதலாகவே பார்த்தார். பட்டயத்தை எடுத்து பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டுகிறான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேதவாக்கியம், நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி நான் செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்னு கேட்டார். அப்ப பாருங்க, வசனங்கள் நிறைவேறுவதையே தன்னுடைய வாழ்க்கையாகவே அவர் பார்த்துட்டு இருந்தார். வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வார்த்தை வசனம் அதிலே நிறைந்திருந்தார், அதையே பேசினார், அதையே தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலாக பார்த்தார். அவருடைய வாழ்க்கை முழுக்க 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 தேவனுடைய வார்த்தையினாலேயே நிறைந்திருந்தது. இதுதான் முக்கியம். இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறேன், நமக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியானவர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நமக்கு சொல்லுகிறவர். தன்னுடைய வாழ்க்கையிலே வசனத்திலேயே அவர் மூழ்கி போனவராக இருந்ததை பார்க்க முடிகிறது. அவர் பேசினதான ஞானம், அவர் பேசின அறிவு, வேத வசனங்களின் ஆழத்தை அவர் எடுத்து பேசியதை பார்த்து அவருடைய சொந்த ஊராகிய நாசரேத் ஊரார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் கல்லாதவனாயிருந்தும் இப்படிப்பட்ட ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஞானம் வேறொன்றுமல்ல, அவருடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட ஞானம். நேற்று தினத்திலும் கூட பார்த்தோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் வேத அறிவு நமக்கு அவசியம், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சரி, இந்த வேத வசனங்கள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நமக்கு தெரியணும். எதற்காக இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? முதலாவது நான் இப்பொழுது ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன், பின்பு இந்த வசனங்களை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். நாளை தினத்தில் இதன் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டு வருவது, அதன் ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிப்பது என்பதை குறித்தும் நாளை தினத்திலும் இதன் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். முதலாவது, இன்றைக்கு வேத வாக்கியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வோம், 2 தீமோத்தேயு 3:16-17 ஆகிய 2 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்கள், வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை குறித்த நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றிருந்தும் அதை பயன்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை, அதன் அர்த்தத்தை, உண்மையாகவே அதன் நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் வசனத்தை நாம் வாசிப்போம், அதனுடைய முழு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்கிறவர்களாக இருப்போம். வேத வாக்கியங்களின் முக்கியமான நோக்கம் என்ன, ஏன் கர்த்தர் நம் கரத்திலே இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. முதல்ல தெரியணும், பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வாக்கியங்களை நமக்கு எழுத வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வேத புத்தகம் கிட்டத்தட்ட 40 பேரால் எழுதப்பட்டது. ஒரு 1500 ஆண்டுகால இடைவெளியிலே வேத புத்தகம் முழுவதுமாக எழுதப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வேத வாக்கியங்களை படித்தவர்கள் எழுதினார்கள், ராஜாக்கள் எழுதினார்கள், படிப்பறிவில்லாத மீனவர்கள் எழுதினார்கள், அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தவர்கள் எழுதினார்கள், ராஜாக்கள் எழுதினார்கள், இப்படி பலதரப்பட்ட நபர்கள் எழுதினார்கள். இப்படி பலதரப்பட்ட நபர்கள் எழுதினாலும், வித்தியாசமான நபர்கள் எழுதினாலும், எல்லாரும் ஒரே ஆவியானவரால் நடத்தப்பட்டு, சொல்ல போனால் ஒரே ஆவியானவர் டிக்டேட் பண்ணார், அவர்களுக்கு சொன்னார், சொன்னதை இவர்கள் எழுதினார்கள். படித்தவனுக்கு அந்த நிலைமைதான், படியாதவனுக்கும் அந்த நிலைமைதான். படித்து நல்ல தேறின பவுலுக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை டிக்டேட் பண்றாரு, அதை எழுதினார். படிப்பறிவில்லாத பேதுருவாய் இருக்கட்டும், அவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை டிக்டேட் பண்றாரு, அதை அவர் எழுதி வைத்தார். அதனாலதான் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ ஞானத்தை வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அப்ப இதிலிருந்து எல்லாம் தெரியணும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்ப இதிலிருந்து நீங்க யோசிக்கணும், இது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல. இந்த வேத புத்தகம் உண்மையிலேயே சொல்ல போனால் இது ஆவியானவரால் உலகத்தின் துவக்க முதல் உலகத்தின் முடிவு வரைக்கும் நடக்க போகிற, நடந்ததும் நடக்க போகிறதுமான அத்தனை காரியங்களும் இதில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு புனித நூலாக ஒன்றை வைத்திருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு புனித நூலும் கூட சொல்லுகிறேன், அவைகள் ஏதோ ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும், நல்ல புத்திமதியை சொல்லும், தான தர்மம் சொல்ல வைக்கும், செய்ய வைக்கும், இப்படி பல காரியங்களை அவர்களுக்கு நடத்தும். ஆனால் வாழ்க்கையின் அத்தனை காரியங்கள், அவருடைய நித்தியம், அதை குறித்து முழுமையாய் சொல்லக்கூடிய புத்தகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகள், அது எல்லாவற்றையும் துல்லியமாய் சொல்லக்கூடிய புத்தகம் இந்த உலகத்தில், பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு புத்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. வருந்திருக்கிறதான இந்த கொள்ளை நோய், கொரோனா வைரஸ், இதை குறித்து கலங்கி தவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வல்லரசுகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறது, இதை கட்டுப்படுத்த தெரியாமல் தடுமாறுகிறது. ஏன் வந்தது? இது மனுஷனால் உருவாக்கப்பட்டதா, தானாய் வந்ததா, அல்லது மனுஷனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களால் தோன்றியதா, இப்படியெல்லாம் தழைய பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா தெரியும், ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும், இது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று தெரியும். ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய்கள் பூமியிலே சம்பவிக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம வார்த்தை கிடையாது. இன்னைக்கு சிலர் சொல்லலாம், எல்லாரும் தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க, பாவம் செஞ்சாங்க, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் இருக்குது, அதுல ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான், பல காரியங்கள் இருக்கு. ஆனால் இப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் குற்றம் சாட்டி காரியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இவைகள் எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டும். இதுல எத்தனை பல உண்மைகள் இருக்குது. இப்ப தவறான உணவு சாப்பிட்டாங்க, உண்மை இருக்கு, எல்லாமே உண்மை இருக்குது, எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும், அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய்கள் சம்பவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொன்னார். அது நடக்கிறது, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், அது நடக்குது, அவ்வளவுதான். இந்த கொள்ளை நோய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சாதாரணமாக அவர் ஒலிவ மலையில் இருந்து கொண்டு கேஷுவலா பேசுறார். அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 24 அதிகாரத்துல, நீங்க அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க, அவர் ஒலிவ மலையிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் கேஷுவலா கேட்கிறாங்க, ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் என்றால் அந்த தேவாலயத்தின் கட்டடங்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னாரு. அதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த அதிர்ச்சியோடு அவங்க கேட்கிறாங்க, இது எப்பொழுது சம்பவிக்கும்? ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு பெருசு ஜபம் பண்ணல, பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, நான் பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்ல போறேன், உலகத்தின் முடிவு பரியந்த நடக்க போகிற பெரிய தீர்க்க தரிசனங்களை சொல்ல போறேன், எந்த காரியத்தையும் அவர் பேசல, கேஷுவலா அவங்களோட அப்படியே ஒரு சம்பாஷிக்கிறார். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள், அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், பூமி எதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இப்படி கர்த்தர் வரிசைப்படுத்திட்டே போறார், பஞ்சங்கள் வரும், இப்படி வரிசைப்படுத்திட்டே அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அசாதாரணமாய் சொல்லிட்டு போறாரு. அவர் கேஷுவலா சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் 2000 ஆண்டுகளாகியும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை மீறி உலகத்தில் எதுவும் நடந்ததும் இல்லை, நடக்க போவதும் இல்லை. இந்த வார்த்தைகளின்படிதான் சகலமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சகலத்தையும் அவர் தன்னுடைய வார்த்தைகளால் தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த வார்த்தைக்கு மிஞ்சி எதுவும் நடந்ததும் இல்லை, நடக்க போவதும் இல்லை. வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், வேறு எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அப்படிப்பட்ட சத்திய வேதம். நல்லா கவனிக்கணும், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியில் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இந்த வேத வசனத்திற்கு எவ்வளவு தூரம் ஒரு தேவ பிள்ளை கனத்தை கொடுக்க வேண்டும், எவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட காலம் கடந்து ஒவ்வொரு காலத்தையும் குறித்தும் துல்லியமாய் சொல்லுகிற இந்த வேத புத்தகத்திற்கு எவ்வளவு தூரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இது உலகத்தின் முடிவு வரைக்கும் நடக்க போகிற அத்தனை விஷயங்களையும் துல்லியமாய் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்திய வேதம், இந்த வேத புத்தகம் சத்தியம். அதை கொடுத்த ஆண்டவர் ஒருமுறை மாத்திரமே தெய்வம் என்பதை அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தெய்வம், அவர் ஒருவரே தெய்வமாக இருக்கிறபடினால்தான் அவர் சொன்ன அத்தனையும் நேர்த்தியாய் அவருடைய திட்டத்தின்படி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாக நடக்கவில்லை. காரணம், அதனாலதான் அவர் வேதத்தில் அவர் சொன்னதன்படியே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சகலமும் அவருடைய திட்டம், அவருடைய திட்டத்தையே அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். நல்ல புரியணும். சரி, இப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை வேகமாக இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நான் முதல்ல சொல்றேன், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். நல்லா பார்க்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளா இருக்கக்கூடாது, தேறினவர்களாய் மாற வேண்டும். வேதத்திலே தேறி வர வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேர்ச்சி அடையணும், அதாவது முதிர்ச்சி அடைய வேண்டும். குழந்தையை போல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கணும், எத்தனை நீண்டகால விசுவாசிகள் சொல்லிக்கிறாங்க, 40 வருஷம் 50 வருஷம். ஆனால் பார்க்கும் பொழுது இன்னும் சாதாரணமாக ஒரு குழந்தை போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிகேவியர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை நன்கு அறிகிறவர்கள் காலத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடையணும். இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி வரணும். வசனத்தின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். உங்களுடைய விசுவாசம் ஸ்பெஷலா இருக்கணும். நீங்கள் ஒரு காரியத்திற்கு முடிவெடுக்கிறது ஒரு தேறின ஒரு நிலைமையில நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு முதிர்ந்த ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்து நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் தேவ பலத்தினால் கையாளக்கூடிய ஒரு பலமுள்ளவர்களாக இருக்கணும். தேறினவர்களாய் மாறணும். நம்மளை நல்ல விதத்தில் தேறினவர்களாய் மாற்றுவதற்கு, தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் வேத புத்தகம் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி நம்முடைய கிரியைகளை மாற்றுகிறது. நல்ல கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு இதை நம்மை மாற்றுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், உபதேசம் பண்ணுகிறது, இரண்டாவது கடிந்து கொள்ளுகிறது, மூன்றாவது சீர்திருத்துகிறது, நாலாவது நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது. எப்படி நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது? இந்த வசனங்கள் நமக்கு உபதேசிக்கிறது, எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உபதேசம் பண்ணுகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை நாம் தவறு செய்யும் பொழுது இது நம்மை கடிந்து கொள்ளுகிறது. நீ தப்பான பாதையில போற, தப்பான முடிவெடுக்கிற, நீ தப்பான காரியம் செய்கிறாய் என்று சொல்லி நாம் ஒரு சுய சித்தத்திலே அல்லது மனுஷ யோசனையிலே ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கும் பொழுது அது நம்மை கடிந்து கொள்ளுகிறது. மூணாவது, சீர்திருத்துகிறது. அந்த தவறிலிருந்து நாம் சரியான பாதையில் வருவதற்கு சரியான பாதையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தவறை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது, சரியான பாதையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாலாவது, நீதியை படிப்பிக்கிறது. அந்த சரியான பாதையிலே எப்படி நடக்கிறது என்று சொல்லி நமக்கு படிப்பித்து நமக்கு கொடுக்கிறது. அப்ப இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு. நம்ம சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுலே தவறு செய்வோம், சில விஷயங்களிலே தடுமாறுவோம். ஆனால் வேத வசனங்களை ஒரு தேவ பிள்ளை கற்று தேறினவர்களாக இருக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் நமக்கு உபதேசம் பண்ணும், நம்மை கடிந்து கொள்ளும், நம்மை சீர்படுத்தும், நமக்கு நீதியை கற்பிக்கும். அதன்படி நம்மை தேவ சித்தத்தில் நம்மை சரியான நேர் வழியிலே நடத்துவதற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்லுகிறேன், வேத வசனத்தில் தேறினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசன அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். வசனத்திலே நம்ம இன்னொரு கம்ப்ளீட்டா நம்ம ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். வேத வசனங்கள் அத்தனை சத்தியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கணும். அதுவும் இந்த கடைசி காலத்தில் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசு கள்ள உபதேசங்களை ஜனங்களுக்கு நடுவில் இறக்குகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கவனிக்கும் பொழுது யார் பிரசங்கித்தாலும் அதை கேட்கும் போதே பழிச்சிடும். அந்த நிமிஷத்திலேயே நம்ம வந்து அதை நிதானிக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல தவறு செய்கிறார்கள், எது தவறான காரியம், ஒவ்வொருவரும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களா இருக்கணும். நான் உண்மையிலே சொல்ல நேற்று சொன்னேன், இன்னைக்கு நான் திருப்பி அந்த வார்த்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப வருத்தத்தோடு என்னன்னா, இன்னைக்கு எத்தனை தவறான உபதேசங்கள் யூடியூப்ல இருக்குது, எவ்வளவு தவறான காரியங்கள் இருக்கிறது. அதை நான் வந்து அதை நான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டனாலே எனக்கு புரிஞ்சிடும், இது தப்பு, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க தப்பு. அதை நான் பார்த்துட்டு அதன் பிறகு அவங்க அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கமெண்ட் இருக்கும், 1000 கமெண்ட் இருக்கும். சரி, என்னதான் ஜனங்க இது இப்படி தப்பான ஒரு உபதேசத்தை கேட்டு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே, என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? திருப்பி பார்த்தா அதிர்ச்சி, வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தவறான உபதேசத்தை பாராட்டி 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 அருமையாய் சொன்னீர்கள், அற்புதமான கருத்து, அற்புதமான வார்த்தை, அதை போய் பாராட்டுவாங்க. எனக்கு அந்த தவறான உபதேசத்தை நினைக்கும் போது கூட வருத்தமா இருக்காது, அதை பாராட்டுற ஜனங்களை நினைக்கும் போது தான், ஐயோ என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும், எவ்வளவு அறிவில்லாமல் இருக்கிறாங்களே. இது தவறு, தவறான ஒரு உபதேசம், இதை தவறு என்று நிதானிக்க தெரியாமல் இருக்கிறாங்களே, இப்படி அறிவில்லாமல் இருக்கிறாங்களே. வேத ரகசியத்தை புரியாமல், வேதத்தை சரியாய் அறியாமல் ஒரு தவறான காரியத்தை பாராட்டுகிறார்களே என்று சொல்லி அதை பார்க்கும் பொழுது நமக்கு அதுதான் வேதனையா இருக்கும். ஜனங்கள் எந்த அளவுக்கு வேத அறிவில்லாமல் இன்னைக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க, வசனத்தை ஆர்வத்தோடு கேட்கிறாங்க, அது சரியா தவறா என்பதை கூட நிதானிக்கிற அறிவில்லை, அதுதான் ரொம்ப வேதனை. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம், இதை நான் வந்து இதை வச்சு நான் அனலைஸ் பண்றேன். ஒரு பிரசங்கம், ஒரு தவறான பிரசங்கத்திற்கு எத்தனை பேர் அதை சரி என்று கைதட்டுகிறார்கள், பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு வசன அறிவில்லாமல் தேராத நிலைமையில் ஜனங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி கர்த்தருடைய வருகையிலே நிலை நிற்பார்கள், கர்த்தர் எப்படி சந்திக்க போகிறார்கள் தெரியல. ரொம்ப கஷ்டம். தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றுவதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் தேர்ச்சி அடைவதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல நேரத்திலே பல தவறான காரியங்கள் உபதேசம் வரும்போது எங்கிட்ட ஃபோன் பண்ணி மாஸ்டர் தப்புதானன்னு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. பலர் எங்கிட்ட அப்படி ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களே, இதை தவறு நான் மனசில் நினைச்சிருப்பேன். நான் அவங்கள ஃபோன் பண்ணி மாஸ்டர் இது தப்பான காரியம் தானே கரெக்டாக எங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, சொல்யூஷன் கேட்பாங்க, அதை பற்றி ஒரு கருத்து கேட்பாங்க. அப்போ பார்க்கும்போது நல்லது, வசனத்தில் தேடி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு வெளியில எத்தனை பேர் வசனத்திலே தேர்ச்சி அடையாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேர்ச்சி அடையாமல் எவ்வளவு பலவீனர்களாக இருக்கிறார்கள், இதுதான் ரொம்ப ஆபத்து. பிசாசு என்னைக்குமே பலவீனமானவர்களை தான் வெட்டி வீழ்த்திடுவான், அவருடைய காரியம் அதுதான். அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்திலே பலவீனமான பகுதியில் வந்து அவருடைய பின்தண்டிலிருந்து பலவீனர்களை வெட்டினான்னு போட்டிருக்கு பைபிள்ல. கர்த்தருடைய வசனத்திலே தேறினவர்களா இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனர்களை பிசாசு சுலபமா வெட்டி தள்ளிடுவான், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களை வெளியே தள்ளிடுவான். ரொம்ப கவனமா இருக்கணும், வசனத்தை நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, ஜெபத்தோடு படிங்க. உங்களுக்கு ஒண்ணு புரியலையா, புரியலன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. யாராவது நல்லா தேறின தேவ பிள்ளைகளிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சத்தியத்தை புரிகிற வரைக்கும் புரியலன்னு விட்டுறாதீங்க, அது என்னன்னு தெரியணும், தெரியாம இருக்கக்கூடாது. வேதத்தின் மேல் நமக்கு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ஞ்சு பாருங்கிறாரு, புரியுது, ஆராய்ஞ்சு பார்க்கணும், சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போகக்கூடாது, ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுல என்ன காரியம் இருக்கிறது, ஆண்டவர் அதுல என்ன சொல்ல வருகிறார், அதுல என் வாழ்க்கை குறித்து என்ன கர்த்தர் பேச நினைக்கிறார், அதுல நான் என்ன என் வாழ்க்கையில நான் என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார், அதை நீங்க அந்த உண்மையான சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் பார்க்கும்போது வேத வாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி அடைவதற்காக கொடுக்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் காட்டம் பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 6:6-9 உள்ள வேத வசனங்களை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை கானான் தேசத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்த பின்பு அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு ஃபைனல் செர்மன், அவங்களுக்கு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்த ஜனங்களை தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உபாகமும் 6:6-9 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கணும், இருதயத்தில் இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும்
படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நல்லா பாருங்க, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அடுத்தது சொல்றாரு, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வெளியில வழியில நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் காலையில எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். அடுத்தது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க மோசே. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை இதை விட அருமையா சொல்ல முடியாது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் இருதயத்தில் வை. இருதயத்தில் மட்டும் வச்சா போதாது, அதை நீ போதிக்கணும். பிள்ளைகளுக்கு நீ கருத்தா என்ன செய்ய, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை நீ போதிக்கணும். ரெண்டாவது, அடுத்தது, எப்பவுமே வசனமே உன் வாழ்க்கையில அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். அதைதான் இங்க சொல்றாரு. உட்கார்ந்து இருக்கிற போது, வெளியில நடக்கிற போது, புரியுதுங்களா, வழியில நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் தூங்கி எழுந்திருக்கிற போதும் எப்பவுமே வசனத்தையே பேசு, போதி. தனியாவே நீ வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். உட்கார்ந்தா பேசு, நின்னா பேசு, படுத்தா பேசு, நடந்தா பேசு, பேசு பேசு, வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அது இருதயத்தில் இருந்தால் தானே பேச முடியும். அதனால்தான் அதை உன் முதல்ல இருதயத்தில் வையினாரு, அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுனாரு. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இரு, கன்ஃபஸ் பண்ணு. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையே உன் வாயில் இருக்கட்டும், உன் வாயை விட்டு அது பிரியாது இருக்கணுங்கிறாரு. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். யோசுவாவுக்கு சொல்லும்போது கர்த்தர் அதான் சொல்லுவார். பின்னால சொல்றேன், அவைகளை உன் கையிலே கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியார்களும். அது கையை பார்த்தா தேவனுடைய வார்த்தை, அதுக்கு கவனம் செலுத்திட்டு எழுதி வை. கண்ணுக்கு முன்னால் எப்பவுமே அது அடையாளமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவைகள் உன் வீட்டு நிலையில எழுது, அது உன் வாசல்ல எழுது. எங்க பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். வாயை திறந்தா தேவனுடைய வார்த்தை, பிள்ளைகளிடத்துல தேவனுடைய வார்த்தை, இருதயத்துல தேவனுடைய வார்த்தை, சும்மா தனியா படுத்திருந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தவிர வேறு எதுவுமே இல்ல இருக்கக்கூடாதுங்கிறார். வார்த்தையினால் நீ சூழப்பட்டிருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் நீ மூடப்பட்டிருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் நீ எப்பொழுதும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல வச்சுட்டு அதையே பேசு, அதையே சிந்தி, அதையே யோசி, பார்க்கிற இடத்தெல்லாம் அதை எழுதி வை. ஏன் இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற? அப்போ வேற வாழ்க்கையே அவனுக்கு கிடையாதா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படி இந்த வார்த்தைகள் இந்த நாலு வசனத்தை பார்க்கும்போது அவனுக்கு லைஃப்ல வேற ஒண்ணுமே கிடையாதா? ஏன் இப்படி மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார்? ரொம்ப சிம்பிள். ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்கா நிற்கிறதற்கு இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்பதற்கு இந்த மாதிரி ஒருத்தன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானால் அவனை எந்த பிசாசும் அசைக்கவே முடியாது. எத்தனை வருஷமானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் ஸ்ட்ராங்கா நிற்பான். அவனை எந்த கள்ள உபதேசமும் தள்ள முடியாது, எந்த பாவமும் அவனை மேற்கொள்ள முடியாது, எந்த துருபதேசங்களோ எந்த கள்ள போதனைகளோ எந்த காரியங்களோ அவனை ஒருபோதும் தடுமாற பண்ண முடியாது. காரணம் என்ன? அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படி இருந்தால் வெற்றி பெறுவேன் சொல்றேனே, அதுக்கு என்ன காரணம்? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 14:22 அதற்கான பதிலை சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:22 அதற்குரிய பதில், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நல்லா கவனிக்கணும், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள், இப்ப நீங்க வந்து ஒருத்தரை பத்தி கசப்பா யோசிங்க, யோசிப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. இவன் நம்மளை கஷ்டப்படுத்திட்டானே, கஷ்டப்படுத்திட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே. யோசிக்கிட்டே இருந்து பாருங்க, உங்களுக்குள் அந்த யோசனை அந்த நபருக்கு விரோதமான ஒரு மூர்க்கத்தனமான கோபத்தை உங்களுக்குள் எழுப்பும். திருப்பி திருப்பி நீங்க யோசிச்சு பாருங்க,
அந்த நபர்கிட்ட நீங்க சண்டை பிடிக்கணும்னு ஒரு நிலைமைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை தள்ளப்படும். இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நபர் எதிரில் மாட்டினாங்கன்னா கண்டிப்பா நீங்க சண்டை போடாம இருக்கவே மாட்டீங்க, வெடிச்சிருவீங்க. ஏன்னா தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா. நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க, புரியுதுங்களா? நாம யோசிக்காம எதையுமே செய்ய மாட்டோம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே நம்ம யோசிக்காம செய்ய முடியாது. நான் இப்ப இந்த பைபிள் படிக்கும் போது மைக் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன், பேசும்போது அதை நிமித்தனா யோசிக்கிறேன், மைண்ட் அடுத்த பக்கம் என் மைண்ட்ல யோசனை ஓடுது, இது யோசிக்கிறேன். இந்த யோசித்து யோசித்து மைக்கு அது ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன்னா காரணம் என்ன, யோசனையில ஓடிட்டு இருக்குது. கரெக்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே அப்பதான் கரெக்டா வந்து வாய்ஸ் ஆடியோ போகும் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே யோசிக்காமலும் செய்ய முடியாது. நல்லதை யோசிக்கிறவன் நல்லதை செய்வான், தீமையை யோசிக்கிறவன் தீமையை செய்வான். அப்போ தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லுகிறார். இப்ப இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா, நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள், 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 17வது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இல்லையா, அவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இப்ப நீங்க அதை 14:22 இப்ப நம்ம படிக்க போறோம். பாருங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. புரியுதா, அந்த கிருபையும் சத்தியமும் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கிருபையும் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறார், கிருபையும் சத்தியம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், பாவம் செய்வாங்க. நீங்க ஒரு தப்பான காரியத்தை யோசிச்சு பாருங்க, அந்த தப்பான காரியத்தை கண்டிப்பா நீங்க செய்யாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு பாவம் செய்கிறவன் ஏன் திடீர்னு பாவம் செய்யறான், திடீர்னு பாவம் செய்யல, அவன் பாவத்தை யோசிக்கிறான், பாவத்தை யோசிக்கிறான், சிந்திக்கிறான், பாவத்தை யோசிக்கிறான், சிந்திக்கிறான், அதையே தன்னுடைய இருதயத்தில் மெடிடேட் பண்றான். அதனாலதான் அவன் பாவம் செய்கிறானே தவிர, ஒருவன் பரிசுத்தமான சிந்தனை உள்ளவன் பாவம் செய்யவே மாட்டான். அப்ப நம்முடைய சிந்தனையை தூய்மையாய் வைக்கிறது எது, தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் மோசே அதை சொன்னாரு, இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் பதிஞ்சிரு, இதை உன் பிள்ளைகளுக்கு போதி, நீ உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் வெளியில நடக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் எப்பொழுதும் இதை குறித்து பேசு, உன் கையில் அடையாளமா எழுது, உன் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியா இவை, வீட்டு நிலைகளிலே எழுது, எங்க பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையே எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது அது பரிசுத்தமான சிந்தனை, தேவ சித்தத்தை குறித்து உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அந்த தேவ சித்தத்தை குறித்து அது உன்னோடு பேசுகிறதுனாலே உன் வாழ்க்கை தானாய் ஆட்டோமேட்டிக்கா தேவ சித்தத்தில் உன் வாழ்க்கை இருக்கும். தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்க போராட வேண்டியிருக்காது, கஷ்டப்பட்டு தேவ சித்தத்திலே வாழணுமே அப்படி நீங்க போராடி இருக்க வேண்டியிருக்காது. தேவனுடைய வார்த்தையில் நீங்க நிறைஞ்சிருந்தா கேஷுவலா நீங்க தேவ சித்தத்துல போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க இருதயத்தில் அது நிறைஞ்சிருக்குது, இருதயத்தில் எது இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையாகவே வெளிப்படும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. நன்மையை யோசிக்க வைப்பது தேவனுடைய வார்த்தை, தீமையை யோசிக்க வைக்கிறவன் பிசாசு, நன்மைகளை யோசிக்க வைக்கிறது தேவனுடைய வார்த்தை. வசனத்தை இருதயத்தில் நிறைங்க, யோசிங்க, பேசுங்க, அதுவே உங்க வாழ்க்கையாகவே மாறும், அதுவே தேவ சித்தமாக இருக்கும், அதுதான் உங்களுடைய பரலோகத்தில் சேர்க்கும். கடைசியா இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு வேத பகுதி மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க போறோம். நாளை தினத்திலே இன்னும் ஆழமாய் தேவனுடைய வார்த்தை குறித்து இன்னும் பல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு சத்தியம், நாளை தினத்தில் இன்னும் முக்கியமா இருக்கும், மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 19வது சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்
பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டார்ட் பண்ணும்போது 119வது சங்கீதத்தில் இருக்கிற 176 வசனங்களும் வேத வசனத்தை குறித்தே அந்த 176 வசனங்களும் பேசுகிறதுன்னு சொன்னேன். வேதம் நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நம்ம வாசித்த இந்த ஒரு ரெண்டு வசனத்திலேயே நான் உங்களுக்கு 4 வித்தியாசமான காரியத்தை காட்டுறேன் பாருங்க. நான் அப்புறம் நாளைக்கு அதை கர்த்தருக்கு சித்தமான அதை விளக்கமா சொல்றேன். கர்த்தருடைய வேதம், புரிதலா, வேதம் அப்படின்னு சொல்லுது, அது குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய சாட்சி, புரிதலா, வேதம் அப்படின்னு சொல்லுது, அப்புறம் சாட்சி, அது சத்தியமும் பேதை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய நியாயங்கள், பாருங்க, வேதம், சாட்சி, நியாயங்கள், செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. வேற வேற வார்த்தைகள், ஏன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்கும், ஆனா எல்லாமே வேற வேற வார்த்தைகள். வேற வேற வார்த்தைகளையே வேத வசனத்திற்கே வேற வேற வார்த்தைகள் வருகிறது. ஒவ்வொன்றுக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்கிறது. வேதம் என்றால் வேறு, சாட்சி என்பது வேறு, நியாயங்கள் என்பது வேறு, கற்பனை என்பது வேறு. ஆனா எல்லாமே வேத வசனத்தை தான் குறிக்கும், ஆனா நாலுமே நாலு வேற வேற காரியங்கள். அதை விவரிச்சு அது நிறைய விஷயம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான நாளை தினத்துல அதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். அப்படி பார்க்கும்போது வேத வசனங்கள் மொத்தத்தில் இதை நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அது பேதையை ஞானியாக்குகிறது. படிப்பறிவில்லாத அறிவில்லாதவனாய் இருக்கிறவனை கூட தேவனுடைய வார்த்தை ஞானியாக மாற்றி விடுகிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் கற்பனை செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை ஒருவன் உண்மையாய் வாசித்து தியானிக்கிறவனாய் இருந்தால் அவன் தான் உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனுஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது இல்லையா. அது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம் உள்ளதாய் தெளிந்த ஒரு பார்வையோடு, தெளிந்த ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கையோடு நம்மை தேவனுடைய வார்த்தைகள் நடத்துகிறது. ஆகையால் தேவனுடைய வசனத்தில் ஏராளமான நன்மைகள் உண்டு. அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், எச்சரிக்கப்படுகிறேன். எதுல நம்ம எச்சரிக்கப்படுகிறோம்? இந்த வேத வசனங்கள் நம்ம எச்சரிக்கிறது. எப்படி? 12 வசனத்தை வாசிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களை எனக்கு எச்சரித்து என்னை உணர்த்துகிறது. அடுத்தது, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவத்தை வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு விலக்கி பாதுகாக்கிறார். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எவ்வளவு அருமை! தேவனுடைய வார்த்தை தான் நம்மை செம்மையான பாதையில் நடத்துகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை எச்சரிக்கிறது. இதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவ நீதியிலே நம்மை நடத்தி பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப நான் சொன்னது ஒரு டிராப். நாளை தினத்துல இன்னொரு டிராப்பை மட்டும் பார்ப்போம். அதன் பிறகு வசனத்தின் மேல் உங்களுக்கு ஆர்வம் தானா வரும். நீங்கள் வேதத்தை நீங்களே ஆராய்வீங்க, நீங்களே கர்த்தர் பேசுகிறதை கேட்பீங்க, ஆண்டவரால் நீங்கள் நேரடியாக நடத்தப்படுவீங்க, நீங்கள் தேறினவர்களாய் மாறுவீங்க, தேவ சித்தத்தில் நடப்பீங்க, அதனால கண்டிப்பாக பரலோகத்துக்கு வந்து சேருவீங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள்! வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தேவனுடைய வசனங்கள் நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது, தேவ சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில்
நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி அது நம்மை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்தை உள்ளே நீங்க வாங்கிக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாய் இருந்து அவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டவராய் இருந்தாலும் கூட தன்னுடைய 12வது வயதிலே வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர் 3 நாட்கள் எவ்வளவு கருத்தோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டினார். அதை குறித்து அவருடைய தாய் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இது என் பிதாவுக்கு அடுத்தவைகள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கேட்டார். எவ்வளவு முக்கியமானது! நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிப்பதும் தியானிப்பதும் உங்களுக்குரிய காரியம் கிடையாது, அது பிதாவுக்குரிய காரியம். அதனால் நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறீர்கள், அவருடைய சித்தத்தை அறிகிறீர்கள், அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நீங்கள் தகுதி அடைகிறீர்கள். வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மோசே அழகா சொல்றாரு. அது உன் இருதயத்தில் இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. நீ படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் வெளியே நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் நீ அதை பத்தியே பேசு, தனியா பேசு. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தனியா பேசிட்டே வசனத்தை பேசுங்கிறார். கண்களுக்கு நடுவே அது அடையாளமா இருக்கட்டும், கைகளிலே அதை கட்டிக்கொள், வீட்டு நிலைக்கால்களிலே அது எழுது, எங்கும் பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையாகவே இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பக்கத்துல வரக்கூடாதுங்கிறாரு. ஏன்? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறவன் தீமையை யோசிக்க மாட்டான், அதனால அவன் தவற மாட்டான், அவன் ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைச்சிருப்பான். அதுதான் தேவனுடைய வார்த்தை யோசிப்பதின் மேன்மை. தீமையை யோசிக்கிறவன் தவறுகிறான். ஒருவன் பொல்லாத காரியத்தை யோசிக்கிறவனா இருந்தால் பொல்லாத காரியத்தை செய்வான். கசப்பான காரியத்தை யோசிப்பானால் அவன் ஒரு கடுமையான கசப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராய் இருப்பான். அசுத்தத்தை யோசிக்கிறவன் அசுத்தமானதை செய்கிறவனாய் மாறி போவான். பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கிறவன் யோசிக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவனாய் மாறிவிடுவான். அதுதான் ஃபார்முலா. அது நம்முடைய புத்தியை தெளிவிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது. வசனத்தோடு நேரத்தை செலவிடுங்கள், இருதயத்தில் நிறையுங்கள், வாயினால் பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையை வசனத்தினால் முழுவதுமாய் மூடிக்கொள்ளுங்கள். அதுவே வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையோடு எப்பொழுதும் இணைந்திருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஆண்டவரே பிரிந்து விடக்கூடாதப்பா. எப்பொழுதும் உடைய வார்த்தையினால் நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். நாளைய தினமும் தொடர்ந்து நாங்கள் இதை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.